ஓம் சாந்தி. 6/5/2024. இனிமையான குழந்தைகளே, இந்த பிறவியின் பாவங்களிலிருந்து லேசாவதற்காக தந்தையிடம் உண்மையை கூறுங்கள். மேலும் முற்பிறவியின் பாவ கர்மங்களை யோக அக்னியினால் அழித்து விடுங்கள். கேள்வி: இறைவனின் தொண்டர்களாக மாறுவதற்கு எந்த ஒரு கவலை வேண்டும்? பதில்: நாம் நினைவு யாத்திரையில் இருந்து நிச்சயமாக தூய்மையாக மாற வேண்டும். தூய்மையாக மாறுவதற்கான கவலை வேண்டும். இதுவே முக்கியமான பாடம். தூய்மையாக மாறக்கூடிய குழந்தைகள்தான் பாபாவின் தொண்டர்களாக மாற முடியும். பாபா தனியாக என்ன செய்வார்? ஆகையால் குழந்தைகள் தன்னுடைய யோக சக்தியால் உலகத்தை தூய்மையாக மாற்றி தூய்மையான ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும். முதலில் தன்னை தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். ஓம் சாந்தி. நாம் பாபாவிடம் புத்துணர்வு அடைவதற்காக செல்கிறோம் என்பதை நிச்சயம் குழந்தைகள் புரிந்து கொள்கிறீர்கள். கிளை நிலையத்திற்கு செல்லும் பொழுது இவ்வாறு நினைப்பது இல்லை. பாபா மதுவனத்தில் இருக்கிறார் என்பது குழந்தைகளின் புத்தியில் இருக்கிறது. பாபா முரளி சொல்வதே குழந்தைகளுக்காக. நாம் மதுவனத்திற்கு முரளி கேட்பதற்காக செல்கிறோம் என குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள். முரளி என்ற வார்த்தை கிருஷ்ணருடையது என்று நினைக்கின்றனர். முரளியின் பொருள் வேறு எதுவும் இல்லை. ஆனால் குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது நன்றாக புரிந்துள்ளது அல்லவா? பாபா புரிய வைத்திருக்கிறார். முற்றிலுமாக நாம் மிகவும் முட்டாள்களாக இருந்தோம் என்பதை இப்போது நீங்கள் உணர்கிறீர்கள். இதுபோன்று வேறு யாரும் தன்னை நினைப்பது இல்லை. இங்கே வருகின்ற பொழுது நம்பிக்கை புத்தி ஏற்படுகிறது. உண்மையில் நாம் மிகவும் முட்டாள்களாக இருந்தோம். நீங்கள் சத்தியுகத்தில் எவ்வளவு புத்திசாலியாக உலகிற்கே அதிபதியாக இருந்தீர்கள்! யாராவது முட்டால் உலகிற்கு எஜமானன் ஆக முடியுமா என்ன? இந்த லக்ஷ்மி நாராயணன் உலகத்திற்கு அதிபதியாக இருந்தார்கள். இவ்வளவு புத்திசாலியாக இருந்ததால்தான் பக்தி மார்க்கத்தில் பூஜை செய்கிறார்கள். ஜடசிலைகள் எதுவும் பேச முடியாது. சிவ பாபாவிற்கு பூஜை செய்கிறார்கள். அவர் ஏதாவது பேசுகின்றாரா? சிவ தந்தை ஒரே ஒரு முறை வந்து பேசுகின்றார். இந்த ஞானத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் தந்தை என்பது பூஜை செய்பவருக்கு கூட தெரியாது. கிருஷ்ணர்தான் முரளி வாசித்தார் என்று நினைக்கின்றனர். யாரை பூஜை செய்கின்றனரோ அவரின் தொழிலை பற்றி முற்றிலும் அறிந்து கொள்ளவில்லை. பாபா வந்ததும் இந்த பூஜை போன்றவைகள் பலனற்றதாக ஆகிவிடுகிறது. குழந்தைகளாகிய உங்களில் பலர் வேத சாஸ்திரங்கள் போன்ற எதையும் படிக்கவில்லை. இப்போது உங்களை ஒரு சத்தியமான தந்தை படிக்க வைத்துக் கொண்டு இருக்கிறார். உண்மையில் படிக்க வைக்கக்கூடியவர் ஒரு தந்தைதான் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு இருக்கிறீர்கள். பாபாவை தான் சத்தியமானவர் என்கிறோம். நரனிலிருந்து நாராயணனாக ஆவதற்கான உண்மையான கதையை சொல்கிறார். பொருள் சரிதான். சத்தியமான தந்தை வருகிறார். இப்போது நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்காக நிச்சயம் சத்தியுகத்தை உருவாக்குவார் அல்லவா? பழைய உலகம் கலியுகத்தையா உருவாக்குவார்? கதை கேட்கின்ற பொழுது நாம் நரனிலிருந்து நாராயணனாக மாறுவோம் என்பது யாருடைய புத்தியிலும் இருக்காது. இப்போது உங்களை நரனிலிருந்து நாராயணனாக மாற்றுவதற்காக ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். இது ஒன்றும் புதிய விஷயம் இல்லை. நான் கல்ப கல்பமாக வந்து புரிய வைக்கிறேன். யுக யுகமாக எப்படி வருவேன் என பாபா கூறுகிறார். பிரம்மாவின் படத்தை காண்பித்து இது ரதம் என நீங்கள் புரிய வைக்கலாம். இவர் பல பிறவிகளின் கடைசி பிறவியில் தூய்மையற்றவராக இருக்கிறார். இப்போது இவர் கூட தூய்மையாகிறார், நாம் கூட ஆகின்றோம். யோக பலம் இல்லாமல் யாரும் தூய்மையாக ஆக முடியாது. பாவ கர்மங்கள் அழியாது. தண்ணீரில் குளிப்பதால் யாரும் தூய்மையாக ஆவது இல்லை. இது யோக அக்னி. தண்ணீர் நெருப்பை அணைப்பதற்காக இருக்கிறது, நெருப்பு எரிப்பதற்காக இருக்கிறது. பாவ கர்மத்தை அழிப்பதற்கு தண்ணீர் ஒன்றும் நெருப்பு கிடையாது. அனைவரையும் விட அதிகமாக இவர் குருக்களை பெற்றுள்ளார். சாஸ்திரங்களை மிகவும் படித்திருக்கிறார். இந்த பிறவியில் பண்டிதர் போல இருந்தார். அதனால் எந்த நன்மையும் இல்லை. புண்ணிய ஆத்மா ஆகுவதே இல்லை. பாவம் செய்து கொண்டே வந்தனர். யார் தன்னை குழந்தை என புரிந்து கொள்கின்றனரோ, இந்த பிறவியில் பாவம் செய்துள்ளோம் என நினைக்கின்றனரோ, அவர்கள் பாபா நேராக வருகின்ற பொழுது பாவ கர்மங்களை தெரிவிப்பதால் லேசாகி விடுவார்கள் என பாபா புரிய வைக்கிறார். இந்த பிறவியில் லேசாகி விடுவார்கள். பிறகு பல பிறவிகளின் பாவ கர்மங்களின் சுமையை தலையிலிருந்து இறக்குவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். பாபா யோகத்தின் விஷயத்தை புரிய வைக்கிறார். யோகத்தால் பாவ கர்மம் அழிந்துவிடும். இந்த விஷயங்களை இப்பொழுதுதான் நீங்கள் கேட்கின்றீர்கள். சத்தியுகத்தில் இந்த விஷயங்களை யாரும் கேட்க முடியாது. முழு நாடகமும் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நொடியும் இந்த முழு நாடகமும் சுழன்று கொண்டு இருக்கிறது. ஒரு நொடி கூட இன்னொரு நொடி போல இருக்காது. ஒவ்வொரு நொடியும் ஆயுள் குறைந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது உங்களுடைய ஆயுள் குறைவதிலிருந்து தடுக்கிறீர்கள். மேலும் யோகத்தால் ஆயுளை அதிகரிக்கிறீர்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் தனது ஆயுளை யோக பலத்தால் அதிகரிக்க வேண்டும். பாபா யோகத்திற்காக மிகவும் வேகப்படுத்துகிறார். ஆனால் சிலர் புரிந்து கொள்வது இல்லை. பாபா நாங்கள் மறந்து விடுகிறோம் என கூறுகின்றனர். அந்த சமயம் யோகம் என்பது வேறு எதுவும் இல்லை, இது நினைவு யாத்திரைதான் என பாபா கூறுகிறார். பாபாவை நினைவு செய்ய செய்ய பாவம் நீங்கிக் கொண்டே போகும். கடைசி நிலையை பொறுத்து நல்ல நிலையை அடையலாம். இது பற்றி ஒரு எடுத்துக்காட்டு கூட இருக்கிறது. நீ எருமை மாடு என யாரோ கூட அவர் தன்னைத்தான் எருமை என்றே நினைத்தார். இந்த வாசல் வழியாக வெளியே செல் என்றால் நான் எருமை மாடு, எப்படி வெளியே செல்ல முடியும்? உண்மையில் எருமையை போல ஆகிவிட்டார். இந்த ஒரு எடுத்துக்காட்டு சொல்லப்பட்டு இருக்கிறது, வேறு எதுவும் இல்லை. இது ஏதோ உண்மையான எடுத்துக்காட்டு இல்லை. எப்போதும் உண்மை விஷயத்தை வைத்துதான் எடுத்துக்காட்டு கொடுக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் பாபா என்ன புரிய வைக்கிறாரோ அதுவே பக்தி மார்க்கத்தில் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. எத்தனை மேலா திருவிழாக்கள் நடக்கின்றன. இந்த நேரத்தில் எது நடக்கிறதோ அவைகள் பண்டிகைகளாக ஆகின்றன. நீங்கள் இங்கு எவ்வளவு தூய்மையாக ஆகிறீர்கள்? மேலா திருவிழாக்களில் எவ்வளவு அழுக்காக ஆகின்றனர்? சரீரத்தின் மீது மண்ணை தேய்க்கின்றனர். பாவம் நீங்கி போகும் என நினைக்கின்றனர். பாபாவே இவை அனைத்தையும் செய்து இருக்கிறார். நாசிக்கில் தண்ணீர் மிகவும் அழுக்காக இருக்கிறது. அங்கே சென்று மண்ணை தேய்க்கின்றனர். பாவம் அழிந்து போகும் என நினைக்கின்றனர். பிறகு அந்த மண்ணை அகற்றி சுத்தம் செய்வதற்காக தண்ணீர் எடுத்து வருகின்றனர். வெளிநாட்டில் யாராவது பெரிய மகாராஜா சென்றார்கள் என்றால் கங்கை தண்ணீரின் குடத்தை கூடவே எடுத்து செல்கின்றனர். கப்பலில் அதே தண்ணீரை குடித்தனர். முன்பு விமானம், மகிழ்வுந்து போன்றவைகள் இல்லை. 100-150 வருடங்களில் என்னென்ன உருவாகிவிட்டது? சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் இந்த விஞ்ஞானம் பயன்படுகிறது. அங்கே மாளிகை போன்றவை அமைப்பதில் தாமதமாகாது. இப்போது உங்களுடைய புத்தி தங்க புத்தியாக இருப்பதால் அனைத்து வேலைகளும் எளிதாகி உருவாகி விடுகிறது. எப்படி இங்கே மண்ணினுடைய செங்கல் உருவாக்கப்படுகிறதோ அங்கே தங்கத்தால் ஆனதாக இருக்கும். இது பற்றி மாயா மச்சீந்தரின் விளையாட்டு காண்பிக்கின்றனர். அவர்கள் காண்பிப்பதற்காக உருவாக்கி இருக்கின்றார்கள். உண்மையில் சொர்க்கத்தில் தங்க செங்கல் இருக்கின்றது. அதை தங்க யுகம் என்று அழைக்கிறோம். இதை இரும்பு யுகம் என்று அழைக்கிறோம். சொர்க்கத்தை அனைவரும் நினைக்கிறார்கள். அவர்களுடைய சித்திரம் கூட இருக்கிறது. ஆதி சனாதன தர்மம் என்று கூறுகிறார்கள். பிறகு ஹிந்து தர்மம் என்றும் கூறிவிடுகின்றனர். தேவதைகளுக்கு பதிலாக ஹிந்து என கூறுகின்றனர். ஏனென்றால் விகாரிகளை தேவதைகள் என எப்படி கூற முடியும்? நீங்கள் எங்கு சென்றாலும் இதை புரிய வைக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் தூதுவர்கள், செய்தியை கொடுக்கக்கூடியவர்கள். பாபாவின் அறிமுகத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டும். நீங்கள் சரியாக சொல்கிறீர்கள் என்பதை சிலர் உடனே புரிந்து கொள்வார்கள். இரண்டு தந்தை உண்மையில் இருக்கிறார்கள். சிலர் பரமாத்மா சர்வ வியாபி என்கிறார்கள். ஒருவரிடம் எல்லைக்கு உட்பட்ட சொத்து கிடைக்கிறது. பரலோக தந்தையிடம் 21 பிறவிகளுக்கு எல்லையற்ற சொத்து கிடைக்கிறது என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இந்த ஞானம் கூட இப்போது இருக்கிறது. அங்கே இந்த ஞானம் இருக்காது. சங்கம யுகத்தில் சொத்து கிடைக்கிறது. பிறகு அதை 21 தலைமுறைக்கு பல பிறவியாக நீங்கள் ஆட்சி செய்கிறீர்கள். நீங்கள் முழு உலகத்திற்கும் எஜமானன் ஆகின்றீர்கள். இது இப்பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. யார் உறுதியான நம்பிக்கை புத்தி உடையவராக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு எந்த சந்தேகமும் எழுவதற்கான விஷயம் இல்லை. எல்லையற்ற தந்தையிடம் எல்லையற்ற சொத்து கிடைக்கிறது. சிவ தந்தை வருகிறார் என்றால் நிச்சயம் சொத்து கொடுப்பார். ஆகையால் இந்த பேட்ஜ் மிகவும் நன்றாக இருக்கிறது என்று பாபா கூறுகிறார். இது நிச்சயமாக இருக்கட்டும். யார் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் வீடு வீடாக செய்தியை கொடுக்க வேண்டும். அழிவு வந்தால் இறைவன் வந்துவிட்டார் என புரிந்து கொள்வார்கள். பிறகு யாருக்கெல்லாம் நீங்கள் செய்தியை கொடுத்தீர்களோ அவர்கள் இந்த வெண்ணிற ஆடை அணிந்த பரிஷ்டாக்கள் யார் என நினைவு செய்வார்கள். சூட்சும வதனத்தில் கூட நீங்கள் ஃபரிஷ்டாக்களை பார்க்கிறீர்கள் அல்லவா? மம்மா பாபா யோக பலத்தால் ஃபரிஷ்டாக்கள் ஆகி இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். ஆகையால் நாமும் மாறலாம். அனைத்து விஷயங்களையும் பாபா இவருக்குள் பிரவேசமாகி உங்களுக்கு புரிய வைக்கிறார். நேரடியாக ஞானத்தை கொடுக்கிறார். பாபாவிடம் உள்ள ஞானம் குழந்தைகளாகிய உங்களுக்குள்ளும் இருக்கிறது. மேலே செல்லும் போது ஞானத்தின் பாகமும் முடிவடைந்து விடுகிறது. பிறகு கிடைக்கக்கூடிய பாகம் சுகத்தின் பாகம். இந்த ஞானம் மறந்து விடுகிறது. குழந்தைகளாகிய நீங்கள் எங்கே சென்றாலும் தூதுவருடைய அடையாளம் இந்த பேட்ஜ் நிச்சயம் அணிந்திருக்க வேண்டும். யாராவது சிரித்தாலும் எதற்காக சிரிப்பார்கள்? நீங்கள் உண்மையான விஷயத்தை சொல்கிறீர்கள். இவர் எல்லையற்ற தந்தை. அவருடைய பெயர் சிவபாபா. அவர் நன்மை செய்யக்கூடியவர். அவர் வந்து சொர்க்கத்தை உருவாக்குகிறார். இதுவே புருஷோத்தம சங்கம யுகம். அனைத்து ஞானமும் குழந்தைகளுக்கு கிடைத்திருக்கிறது. பிறகு ஏன் மறக்க வேண்டும்? மிகவும் எளிதான விஷயம். போகும்போதும் வரும்போதும் அப்பா மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள். சாந்தி தாமம் மற்றும் சுகதாமம். குழந்தைகளாகிய நீங்கள் இங்கே வந்து முரளியை கேட்டு செல்கிறீர்கள். பிறகு கூறவும் வேண்டும். ஒரு பிராமணியே முரளி வகுப்பு எடுக்க வேண்டும் என்பது இல்லை. பிராமணியை தனக்கு சமமாக மாற்றி தயார் செய்ய வேண்டும். அப்போதுதான் பலருக்கு நன்மை செய்ய முடியும். ஒரு பிராமணி எங்காவது சென்றால் மற்றவர் ஏன் சென்டர் நடத்தக்கூடாது, தாரணை செய்யவில்லையா என்ன? மாணவர்களுக்கு படிக்கவும் படிக்க வைக்கவும் ஆர்வம் வேண்டும். முரளி மிகவும் எளிதானது. யார் வேண்டுமானாலும் தாரணை செய்து வகுப்பு எடுக்கலாம். எந்த விஷயத்திலும் சந்தேகம் ஏற்படக்கூடாது என தந்தை கூறுகிறார். ஒரு தந்தைதான் அனைத்தையும் அறிந்திருக்கிறார். ஒரே ஒரு குறிக்கோள்தான், இதில் கேட்பதற்கு எந்த கேள்வியும் இல்லை. காலையில் கூட அமர்ந்து குழந்தைகள் நினைவு யாத்திரையில் இருக்க உதவி செய்கிறேன். அனைத்து எல்லையற்ற குழந்தைகளும் நினைவு செய்கின்றனர். குழந்தைகளாகிய நீங்கள் இந்த நினைவின் உதவியால் முழு உலகத்தையும் தூய்மையாக ஆக்க வேண்டும். இதில்தான் நீங்கள் விரல் கொடுக்கிறீர்கள். முழு உலகத்தையும் பரிசுத்தமாக ஆக்க வேண்டும் அல்லவா? ஆகையால் பாபா அனைத்து குழந்தைகளையும் கவனிக்கிறார். அனைவரும் சாந்தி தாமத்திற்கு சென்று விடுவார்கள். அனைவரின் கவனத்தையும் இழுக்கின்றார். தந்தை எல்லையற்றதில்தான் அமர்ந்து இருக்கிறார். நான் முழு உலகத்தையும் தூய்மையாக்குவதற்காக வந்துள்ளேன். முழு உலகத்தையும் தூய்மையாக்குவதற்காக சக்தி கொடுத்து கொண்டு இருக்கிறேன். யாரிடம் முழுமையாக யோக பலம் இருக்கிறதோ அவர்கள்தான் புரிந்து கொள்வார்கள். பாபா இப்போது நினைவு யாத்திரையை கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். இதன் மூலம் உலகில் அமைதி ஏற்படுகிறது என்பதை புரிந்து கொள்வார்கள். குழந்தைகள் கூட நினைவில் இருக்கும் போது உதவி கிடைக்கிறது. உதவியாளராக குழந்தைகள் கூட வேண்டும் அல்லவா? இறை தொண்டர்கள் நம்பிக்கை புத்தி உடையவர்கள்தான் நினைப்பார்கள். உங்களுடைய முதல் பாடம் தூய்மையாகுவது. தந்தையுடன் குழந்தைகளாகிய நீங்களும் நிமித்தமாக ஆகின்றீர்கள். ஓ பதீத பாவனா, வாருங்கள் என தந்தையை அழைக்கிறார்கள். இப்போது அவர் தனியாக என்ன செய்வார்? உதவி செய்பவர்கள் வேண்டுமல்லவா? நாம் உலகத்தை தூய்மையாக்கி பிறகு முழு உலகத்திலும் ஆட்சி செய்வோம் என உங்களுக்கு தெரியும். இது போன்று புத்தியில் நம்பிக்கை ஏற்படும் போதுதான் போதை அதிகரிக்கும். நாம் பாபாவின் ஸ்ரீமத்தினால் தன்னுடைய யோக பலத்தினால் தனக்காக ராஜ்யத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறோம் என நீங்கள் அறிகிறீர்கள். இந்த போதை அதிகரிக்க வேண்டும். இது ஆன்மீக விஷயம். ஒவ்வொரு கல்பமும் பாபா இந்த ஆன்மீக பலத்தால் நம்மை உலகிற்கே எஜமானன் ஆக்குகிறார் என்பதை குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள். சிவ தந்தை வந்து சொர்க்கத்தை உருவாக்குகிறார் என்பதை புரிந்து கொள்கிறார்கள். இப்பொழுது தலை நினைவு யாத்திரையை பற்றிய கவலை இருக்கிறது. முயற்சி செய்ய வேண்டும். தொழிற்துறைகளில் வேலை செய்து கொண்டிருந்தாலும் நினைவு யாத்திரை இருக்கட்டும். சதா ஆரோக்கியம் அடைவதற்காக பாபா கட்டாயப்படுத்தி வருமானம் செய்ய வைக்கிறார். இந்த நேரத்தில் அனைத்தையும் மறக்க வேண்டி இருக்கிறது. ஆத்மாக்களாகிய நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஆத்மா அபிமானி ஆவதற்கான பயிற்சி செய்விக்கப்படுகிறது. சாப்பிடும் போதும் குடிக்கும் போதும் போகும் போதும் வரும் போதும் தந்தையை நினைவு செய்ய முடியாதா? துணி தைத்து கொண்டு இருந்தாலும் புத்தியின் நினைவு பாபாவிடம் இருக்க வேண்டும். மிக எளிது. 84 பிறவிகளின் சக்கரம் முடிவடைகிறது என புரிந்து கொள்கிறார்கள். இப்போது பாபா ஆத்மாக்களாகிய நமக்கு ராஜயோகத்தை கற்பிக்க வந்துள்ளார். இந்த உலகினுடைய சரித்திரம் பூகோளம் திரும்ப நடந்து கொண்டு இருக்கிறது. போன கல்பத்திலும் இவ்வாறு நடந்தது. இப்போது மீண்டும் சுழன்று கொண்டு இருக்கிறது. இந்த சுழற்சியின் ரகசியத்தை பாபாதான் புரிய வைக்கிறார். ஒவ்வொருவருக்கும் நாடகத்தில் பாகம் கிடைத்திருக்கிறது. அதை நடித்துக் கொண்டே இருக்கிறோம். தந்தையை நினைவு செய்தால் சதோ பிரதானம் ஆகலாம் என குழந்தைகளுக்கு வழிகாட்டப்படுகிறது. பிறகு இந்த சரீரம் கூட விடுபட்டுவிடும். நான் ஆத்மா, சதோ பிரதான பிரயாணமாக ஆக வேண்டும். ஏனென்றால் வீட்டிற்கு திரும்ப வேண்டும். சத்தியுகத்தில் இவ்வாறு கூற மாட்டார்கள். அங்கே ஒரு உடலை விட்டுவிட்டு இன்னொரு உடல் எடுக்க வேண்டும் என கூறுவார்கள். அங்கே துக்கமான விஷயம் எதுவும் இல்லை. இதுவோ துக்கதாமம். பழைய உடலாக இருப்பதால் இதை விட்டுவிட்டு திரும்பி தன்னுடைய வீட்டிற்கு போவோம் என நினைக்கிறார்கள். தந்தையை நிரந்தரமாக நினைக்க வேண்டும். அந்த நிராகார தந்தைதான் ஞானக்கடல். அவரே வந்து அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கிறார். சாதுக்களை கூட மேம்படுத்துகிறேன் என பாபா கூறுகிறார். இப்போது நீங்கள் ஒரு பாபாவை நினைவு செய்யுங்கள். ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவருக்கும் பாபாவிடமிருந்து ஆஸ்தி அடைய உரிமை இருக்கிறது. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்ம அபிமானி ஆகுங்கள். மற்றும் தந்தையை நிரந்தரமாக நினைவு செய்தால் பாவம் அழிந்து கொண்டே போகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது, முரளி கேட்டு பிறகு சொல்ல வேண்டும். படிப்பதுடன் படிக்க வைக்க வேண்டும். நன்மை செய்யக்கூடியவராக வேண்டும். பேட்ஜ் தூதுவரின் அடையாளமாக இருக்கிறது. இதை எப்பொழுதும் அணிந்திருக்க வேண்டும். உலகில் அமைதியை உருவாக்குவதற்காக நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும். பாபாவின் பார்வை எல்லையற்றதாக இருக்கிறது. முழு உலகத்தையும் தூய்மையாக்குவதற்காக சக்தி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட பாபாவை பின்பற்றி உதவியாளர் ஆக வேண்டும். வரதானம். கர்மம் மற்றும் நினைவின் சமநிலை மூலமாக கர்மாதீத் நிலையை அனுபவம் செய்து கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டவர் ஆகுக. விளக்கம். கர்மத்தின் கூடவே நினைவின் சமநிலை இருக்கும் பொழுது ஒவ்வொரு கர்மத்திலும் தானாகவே வெற்றி கிடைக்கும். வெற்றியின் அனுபவம் ஏற்படும். கர்மயோகி ஆத்மா கர்மத்தின் பந்தனத்தில் ஒரு பொழுதும் மாட்டிக்கொள்ள மாட்டார்கள். கர்மத்தின் பந்தனத்தில் இருந்து விடுபட்டவர்களைதான் கர்மாதீத் என கூற முடியும். கர்மங்களிலிருந்து விடுபட்டவர்களுக்கு கர்மாதீத் நிலை ஏற்படும் என்பதன் பொருள் கிடையாது. கர்மத்திலிருந்து விடுபடக்கூடாது. கர்மத்தின் பந்தனத்திலிருந்து மாட்டி இருப்பதிலிருந்து விலகி இருப்பார்கள். இந்த மாதிரியான கர்மயோகி ஆத்மா தன்னுடைய கர்மத்தின் மூலமாக அநேகமானவர்களின் கர்மத்தை மிகவும் உயர்ந்ததாக அமைக்கக்கூடியவர்களாக இருப்பர். அவர்களின் ஒவ்வொரு காரியமும் பொழுதுபோக்காகவே இருக்கும். கஷ்டத்தின் அனுபவம் ஏற்படாது. ஸ்லோகன். பரமாத்மாவின் அன்பு மட்டும்தான் காலத்தின் மணியாகும். இதுதான் அமிர்த வேளையில் எழுப்புகிறது. ஓம் சாந்தி.